அடியார்கள் மக்களே, இப்போது நாம் எட்டாவது நூற்றுவாவிலே அந்த தோற்றுவாய் எட்டாம் நூற்றுவாவுக்கு தோற்றுவாயை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ அரசனுக்குரிய அடையாளங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அரசனுக்குரிய அடையாளங்கள், அதாவது இப்போது கூட்டமாக மந்திரி பிரதானிகள், சேனாபதி, இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் அரசன் யார் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அவனை அவர்களிடத்து பிரித்து காட்டுகிற அடையாளம் எது? கொடை. யார் ஒரு கொடை பிடிச்சி இருப்பான், அது மாதிரி அவன் கிரீடம் வச்சிருப்பான். இதெல்லாம் அவனை பிரித்து காட்டுகிற அடையாளம். அதுபோல் இங்கே பெருமானை காட்டுகிற அடையாளமாக மூன்று இருக்கிறது. அவனுக்கும் என்ன இருக்கிறது? கொடை, சுடர்முடி, அப்புறம் சிங்காசனம். அப்போது இவனுக்கு இந்த மூன்றும் இருப்பதற்கு என்ன காரணம்? எது கொடை, எது முடி, எது சிங்காசனம் என்பதை இப்போ நாம் பார்த்தோம். எனவே இங்கே பிறர்க்கின்றி தனக்கே உரிமையாக சிறந்தமை பற்றி பசுக்களுக்கு பாசங்களை அரித்தலான் அரணனும் திருப்பயருடைய முதல்வனை மன்னவன் என்றார். இப்போ அந்த மூணு அடையாளத்து கூட இதையெல்லாம் உடையவனை அரண்னு சொன்னார். எதனால? அந்த பாசங்களை அரித்தலான், அந்த பாசங்களை படிமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கினதுனால இந்த உபகாரத்தை செஞ்சவன் என்று நமக்கு அவனை சுட்டினார். அப்புறம் அரணனும் திருப்பயனுடைய முதல்வனை மன்னவனாகவும், அந்த மன்னவனது பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதும் தனதேயாக கொண்டு அனுபவிக்கும் சுதந்திரமுடைமையும் சித்து எனப்படும் சாதி ஒப்புமையும் பற்றி ஆன்மாவை மன்னவகுமாரனாகவும். இப்போது அவனை ராஜான்னு மன்னவன் சொன்னதுக்கு என்ன காரணம்? மூணு காரணம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? மன்னவ குமாரன். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ மன்னவனுடைய குமாரனுக்கு என்ன உரிமை இருக்கு? உலகத்தில் மன்னவகுமாரன் ராஜாவுக்கு அப்புறம் இவன் வருவான். இங்கே அப்புறம் அவங்க பேச்சுக்கு இடம் கிடையாது. இங்கே அப்புறம் அவங்க பேச்சுக்கு அவர் நிரந்தரம். யாரு? பெருமான். எனவே இங்கே என்ன வருதுன்னா, இந்த ஆன்மாவுக்கு அவனுடைய பெருஞ்செல்வம், பெருமானிடத்தில் இருக்க செல்வம் எது? அவன் ஆனந்தம், பேர் ஆனந்தம், அந்த செல்வம்.
என்னமா?
அதனால அவனுடைய அந்த பேரானந்த செல்வம் அப்போ ஏன் இந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறதுல மெய்ப்போது ஆனந்த பொருளாம் இங்க சொல்லியிருக்காரு. அந்த உண்மை விளக்கத்தில் காப்புச்சேனுக்கு அடுத்த பாட்டு, பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டு மெய் கண்டாய் விண்ணப்பம் இப்படிதான் சொல்கிறாரு. எனவே அங்கே மெய்ப்போத ஆனந்த பொருள், மெய்ப்போதன்னு சச்சிதானந்தம், மெய்ப்போத ஆனந்த பொருள் சச்சிதானந்தம். அதைத்தான் நமக்கு திருவருட்பெயர் ரெண்டில் தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும். அவனுடைய நிலைமை என்ன நிலைமை? சச்சிதானந்தத்தன்மை. அதை யாருக்கு தருவான்? இந்த உயிர்கள். எப்போ தருவான்? சார்ந்தால் சார. இவன் எப்போதும் சார்ந்ததாக இருப்பான், ஆனால் அந்த உயிர்கள் அவனை நோக்கி சாரணும். எனவே அவர்கள் இந்த பெருமானை பற்றினால் தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானே. எனவே அந்த சத்தான சித்து, சத்தான சித்து, சத்து எதுல இருக்கு? சத்துனா மாறாத தன்மை. எதுல இருக்கு? சித்தில. அந்த சித்தில மாறாத தன்மை இருக்கிறதுனால ஆனந்தம் மாறாமை. ஆனந்தம் மாறாததுக்கு என்ன காரணம்? அறிவின் மாறாமை தான் காரணம். விளங்குதா? அப்போ இங்க நமக்கு பயன் எது? ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவி தான் எது? விளங்குதா? அதனால நம்ம திருமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிந்த பயனாகிய இன்பத்தை அதான் சொல்கிறாங்க இல்லையா. அந்த இன்பத்தை அடைவதற்கு தான் இல்லாட்ட அறிவு இருந்தானே, இல்லாட்டானே சந்தோஷமாக இருந்தாச்சும். எனவே அதான் தன்னடைந்தாருக்கு இன்பங்கள். எத்தனையோ பாட்டு இருக்குது இல்லை. எனவே சாந்தங்கள் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம். அப்போ அறிவை கொடுக்க மாட்டானா சார் கேட்கப்படாது? ஆ, இன்பங்களை சொன்னால் அதுக்கு காரணமும் உடன் பெறப்படும். பிஹெச்டி முடிச்சிட்டாராம். ஐயா சார் எம்ஏ படிக்கலையா அப்படின்னா? ஓ, அது படித்தாதான் ஐயா விளங்குறா. எனவே அந்த முடிந்த பயனை சொன்னால் அதுக்கு மற்றதும் பெறப்படும். அதனால் இங்கே பேரானந்த பெரும் செல்வம், அதான் பெரிய செல்வம். அதை முழுவதும் இப்போது சிலவங்க அப்பாவுடைய சொத்தை பிரித்து பிரித்து வைக்கிறார். இவருக்கு இவ்வளவு, இவருக்கு பங்கு போடுறாரு. இங்கே பங்கு கிடையாது, இங்கே பங்கு கிடையாது, முழுதும் உங்களுக்கு தான். முழுதும் அவனுக்கு எனக்கு ஒன்று வேண்டாயா? எனக்கு ஏன் 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 அவனுக்கு வேண்டாம்? அவனுக்கு அனுபவம் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? அனுபவம் இல்லை. அவனே இன்ப உரு இல்லையா. 73வது பாட்டு திருவருட் பயன் இல்லையா. அதனால இன்ப கணம் அவனுக்கு என்ன சொல்றோம்? இன்ப கணம் ஆதலினால் இல், என்ன இல்லை? அனுபவம் கிடையாது அவனுக்கு. அதனால் அவனே இன்ப உரு. அப்போது நமக்கு 11வது திருமுறை சொல்கிறது, என்ன சொல்லுது? பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தாருக்கு உண்டு. பொன் படைத்தோன் தன்னால் அங்கு பொண்ணுக்கு ஏது உண்டு? பிரயோஜனம். நீங்கள் கழுத்தில் நிறைய சங்கிலிகளை மாட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த தங்கத்துக்கு என்ன இருக்குது? நீங்கள் போட்டாது அப்படியே போ. அதுபோல் பெருமானுக்கு எதுவுமே கிடையாது. அதுபோல் சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் ரதம். அரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ? சர்க்கரை என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் இனிப்புச்சுவையை வழங்குகிறது. ஆனால் அந்த சர்க்கரை தண்ணியே ருசிக்கா? அந்த சக்கரை தான் இது இல்லையா. அதனால் அங்கே முக்கட் கரும்பு என்பார் குமரகுருபர். என்ன சொல்வார்? முக்கட் கரும்பு. மூணு கண்ணுடைய கரும்பு, மூணு கணு உள்ள கரும்பு. அங்கே ஆடிட்டு இருக்கு, இங்கே தில்லையில் அப்படி சொல்கிறாரு. அதனால் அது கரும்பு. கரும்பு தண்ணியை சாப்பிடுமா? சாப்பிட. அதனால் பெருஞ்செல்வம் முழுதும் தனதேயாக அனுபவிக்கின்ற உரிமை யாருக்கு இருக்கு? அனுபவங்கிறது ஆன்மாக்கு தானே சொல்லியிருக்கோம். அப்போ யார் அனுபவிப்பான்? நாம். அதனால் நாம் பையன், அவனுடைய புத்திரன். விளக்குதான் மன்னவர் குமாரன். அவன் மன்னவன் சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. அதே மாதிரி நாம ஏன் புத்திரன் சொல்றோம், அவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறது நமக்கு தான் உரிமை இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், குமாரன். அப்புறம் இங்க அவன் எப்படிப்பட்டவன், மன்னவன் பேரறிவினன். இவன் அந்த செல்வத்தை அனுபவித்தாலும் குமாரன், குமாரன் தான் குமாரன். அவர் பெரியவர் தான், இவர் சிறியவர் தான், புத்தி அடைஞ்சார்கள், விளக்குதா? எனவே குமாரர் அவருக்கு சிறியவர் தானே, பிள்ளை தானே, சிறியவர் தானே, முக்தி அடைஞ்சாலும் இவன் எப்போது எப்படி இருப்பான், குமாரனை தான் இருப்பான், மன்னவன் ஆக மாட்டான். சிவசமவாதியை மறுப்பது. எனவே முக்தி அடைந்த ஆன்மாக்களும் குமாரனே, முக்தி அடைஞ்சாலும். ஏன்னா சிவசமவாதி இந்த இவங்க, அதாவது காபாலிகர், காபாலிகர் மாபிரதர் பாசுபதர் இவங்கள்லாம் யாரு, சிவசமவாதியா? இவங்கள்லாம் யாரா? இவங்களாம் நான் பார்த்ததே கிடையாது சார். இவங்கெல்லாம் யாரு? இவங்கள்லாம் ஆவேசவாதி, உற்பத்திவாதி, சங்கராந்தவாதி. இவங்கெல்லாம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, முக்தியில சிவபெருமானுடைய குணங்களெல்லாம் இவங்கிட்ட ஆவேசித்து வந்துடும். இவங்கிட்ட பேய் பிடிச்சவனுக்கு எப்படி இருப்பான், பேயாயிருந்தானா இல்லையா? அது மாதிரி சிவபெருமானுடைய குணங்கள்லாம் இவங்கிட்ட ஆவேசித்து வரும். அப்போ இவன் அந்த தொழிலை செய்வான் அப்படின்னு. அதுபோல சங்கராந்தவாதி, சங்கராந்தம் என்ன, சங்கராந்தம் பரிணமித்தல். இப்போ உப்புல ஒரு வைக்கல் விழுந்துடுது அப்படின்னா என்ன ஆகும், அதில் ஊறி அது உப்பாயிடும், அதில் ஊறி ஊறி அதுவும் என்னாயிரும், அதான் சங்கரமித்தல். அப்போ பெருமானி வழிபட்டு வழிபட்டு இவனுக்கு என்ன ஆயிடுமா, அப்படியே சிவமாயிடுவான். அப்புறம் அவன் என்ன, வேணா ரெண்டு பேரும் ஒன்றுதாவே, நீ நானும் ஒன்று அப்படி ஒருத்தன். அப்புறம் உற்பத்திவாதி, உற்பத்திவாதி அவனுடைய குணங்கள் இவன்ட்டு அப்படியே உற்பத்தியாகி படிப்படியாக வளர்ந்து அப்புறம் அவர் என்ன செய்வாராம், ரிட்டையர்ட் ஆகிடுவாராம். யாரு, சிவபெருமா. அப்பா நீ இன்னும் பார்த்துக்கோ, நான் உட்காந்துருக்கேன், ஜெமினி உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவருடைய பணிகளையெல்லாம் இவரிடத்துல கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் பாரு, முதல்ல இருக்கும் பாடியத்தில், சிறப்பு பாயிரத்தில் வரும். எனவே இப்படி இவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கருத்தில் வேறுபாட்டுதாலும் மொத்த முடிவில் ஒன்று தான், எல்லாம் முடித்தியில் என்னாயிரும், அவனும் நாமும் ஒன்று இல்லையா. அதனால் இங்கே நம்ம சைவம் என்ன சொல்லுது, ஒரு காலம் அவன், அவன் யாரு, அவன் இவனாவான் அல்லது இவன் அவனாகான் என்று உந்தி வர, என்றும் இவனே என்று உந்தி வர. அதாவது ஆன்மா என்னைக்கும் ஆன்மாதான், ஆன்மா என்னைக்கும் ஆன்மாதான், முக்தி பெற்றாலும் ஆன்மாதான். அது ஒரு காலம் சிவமாக முடியாது. அத கழுத்துப்படியார் சொல்கிறது, மரப்புல்லூரிகள் மர புல்லூரிகள். மர புல்லூரி பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் கிடையாது சார். அதெல்லாம் ஓஹோ, வார்த்தை தான் புரியலை. அப்படி சொல்லுங்க. ஒட்டுண்ணின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு ஒரு மரத்தில் இன்னொரு மரம் ஏதாவது ஒரு செடி வளர்ந்துருக்கும். வேறு வளர்ந்துருமா இல்லையா? ஆ ஆ, அந்த மரத்தில் வேறு ஒன்று இன்னொரு மரம் முளைச்சிருக்கும். ஆ, ஒட்டுண்ணி. ஆ, அதான் புல்லூரி. மர புல்லூரிகள் திருக்கட்டுப்படியாக சொல்கிறது. எனவே அப்படி வளர்ந்த அந்த ஒட்டுண்ணி போல தான் ஆன்மா. அது அதனுடைய சாரத்தை உறிஞ்சி வளர்ந்துட்டு இருக்கும். அது ஒரு காலம் அந்த மரமாக முடியாது. மரம் எப்படி நிற்கி, இது இங்கே நிற்கி, விளங்குதா? அதனால் அதை நமக்கு சிவானந்த மாலை, சிவானந்த மாலை தெரியுங்களா? சிவம் தெரியும், ஆனந்தம் தெரியும், மாலை தான் தெரியுது. ஆ, நல்ல நூல். அந்த சிவானந்த மாலையில் சொல்கிறது, முக்கிய ஏரிபுகு நீர்க்குடம் போல் இருந்தேனே. ஏரிபுகு நீர்க்குடம் போல். இப்போ அத சிவஞான முனிவர் சொல்கிறார், சமுத்திர கலச நியாயமாய். சமுத்திர கலச நியாயமாய். இப்போ ஒரு கடல்ல ஒரு குடத்தை வச்சு தண்ணியை, கடல் தண்ணியை உண்டாச்சு. அப்போ அந்த குடத்தில் இருக்கிறது எந்த தண்ணி? ஆ, கடல் தண்ணி. கடல் தண்ணி தானே, அங்கே இருக்கிற தண்ணி தான் இங்கே இருக்குது. அந்த சிவஞானம் தான் இவ அறிவில் இருக்குது. அப்போ இது அது ஒன்றா? அது கடல், இது ஒரு ஒரு மூலை, ஒரு பகுதி இல்லையா? ஆ, அதுதான் முக்கியப்பட்ட ஆன்மாங்கிறது. அந்த குடத்தில் இருக்கிறது தான், இந்த குடத்தில் தண்ணி இருக்கா இல்லையா, அது மாதிரி தான் இது முக்கியப்பட்ட ஆன்மா. அவன் எது போல? அவன் அந்த கடல் போல. அந்த கடல் ஒரு காலம் இந்த குடம் கடலாக முடியாது. புரியுதா? ஆ, அதனால் அதான் முக்கி, அதான் முக்கி. அப்போ ஆன்மா முக்கி பெற்றாலும் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கும், அடிமையாக தான் இருக்கும். நமக்கு திருவாசகம் அச்சோபதிகம் என்ன சொல்லுது? சிவமாக்கி என ஆண்ட. சிவமானாலும் அவன் தான் ஆளுதவன், இவன் அடிமைதான். அவன் ஆண்டவன்னா இவன் அடிமைதானே. இவன் ஆண்டவன் இல்லை. அப்பும் இவன் ஒரு காலம் ஆளப்படுபவன் தான். ஏன் அப்படி? அது ஒன்றும் அவளை சரியாக தெரியல. ஏன் அப்படி? என்னம்மா குறையா தான் நீக்காச்ச, டிஃபெக்ட் எல்லாம் சரி பண்ணியாச்ச. ஆ, அம்மா சொல்கிறாங்கல்ல. ஏன்னா அது எந்த நிலை, அது கேரக்டர் மாறாது. அது தானாக சுதந்திரமாக அறிகிற அனுபவிக்கிற தன்மையே அதுக்கு கிடைக்காது. அனுபவம் எல்லாம் எப்படி அவன் கொடுத்தா அனுபவிக்கும். அப்போ அவனை சார்ந்து தான் இது நிற்கவே முடியும். அதனால் கொடுப்பவன் எப்போது எப்படி இருப்பான்? வாங்குதவன் அவன் கீழே தான் எப்போதும், அவன் மேலே வரும். விளங்குதான்? எனவே இது ஒன்று ஒரு காலம் ஒன்றா ஆக முடியாது. எனவே அவனுக்கு இவனும் அசித்தாமே, அவனுக்கு இவனும் அசித்தாமே என்று சித்தியார் சொல்கிறது. பெருமானுடைய அறிவை கம்பேர் பண்ணும்போது முக்தி பெற்ற ஆன்மாக்கள் அறிவுனே சொல்லக்கூடாது, அதை சடம்னு சொல்லையா. அவனுக்கு அவனோ அவனுடைய அறிவோடு இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குமா? இவனும் அசித்த, இவனும்னா யாரு? முக்தி பெற்றவனும். அப்போ நம்ம அது சொல்ல தரமே கிடையாது.